It's story time.
எல்லா சூழ்நிலையிலையும் பயன்படுற மாதிரி சரியான ஆயுதம் எதுங்கிற கேள்விக்கு என்ன விடை கிடைச்சிதுன்னு இந்த கதையில பார்க்கலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க.
முன்ன ஒரு காலத்தில் தொண்டை நாட்டோட ஒரு பகுதியை மதிவாணன்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரோட அமைச்சரவையில் நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் கோபால். கோபால் நல்ல புத்திசாலியாகவும் எந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த அறிவுரைகளை சொல்கிறவராகவும் இருந்தார். அதனால் ராஜாவுக்கு அவரை ரொம்பவே பிடிச்சாலும் மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் அவர் மேலே ரொம்ப பொறாமை இருந்துச்சு. ராஜா எது சொன்னாலும் அவர் சொல்கிறது தான் சரின்னு மற்ற எல்லா அமைச்சர்களும் ஒத்துக்குவாங்க. ஆனால் கோபால் அப்படி ஒத்துக்க மாட்டார். கோபாலை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததுனால ராஜா இதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. ஆனால் மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் கோபாலை சிக்க வைக்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த பார்த்தாங்க. அவங்க ராஜா மதிவாணன் கிட்டேயே கோபால் பற்றி புகார் சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற எதையுமே அவர் கேட்குற மாதிரி தெரியலை. ஏட்டிக்கு போட்டியாக ஏதாவது பேசணுங்கிறதுக்காகவே யார் எது சொன்னாலும் அதை அவர் மறுத்து பேசுகிற மாதிரி தெரியுது. அவருக்கு வாதம் செய்கிற திறமையை விட வீண் வாதம் செய்கிற திறமையும் விதண்டாவாதம் செய்கிற திறமையும் தான் இருக்குது. அவரை நீங்கள் கொஞ்சம் அடக்கி வைக்கலைன்னா நாளைக்கு அவரால் நீங்கள் அவமானப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ராஜா அவங்களுக்கெல்லாம் ஒரே பதிலாக அப்படி ஏதாவது ஆகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லி இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜாவும் அவரோட அமைச்சரவையில் இருந்த எல்லா அமைச்சர்களும் ஒரு நாள் அரண்மனையோட நந்தவனத்தில் நடந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பக்கமும் அழகான மலர் செடிகள் இருந்துச்சு. எல்லா மலர் செடிகளும் நல்லா பூத்து அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஜாவுக்கு அந்த சூழ்நிலை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவர் எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் இந்த உலகத்திலேயே சொர்க்கம்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது நம்ம அரண்மனையோட நந்தவனந்தான், நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்படி ஒரு கேள்விக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அத்தனை அமைச்சர்களும் ஒரே குரலில், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி ராஜா, இந்த உலகத்திலேயே மிக அழகான இடம் நம்ம அரண்மனையோட நந்தவனந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருமே ராஜா மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அப்படி சொன்னாலும் ராஜாவுக்கு அதனால் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கல. அவர் கோபாலை திரும்பி பார்த்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார். கோபால் அவர்கிட்ட அழகு இருக்கிற இடத்துல தான் ராஜா ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னார். கோபால் இப்படி சொன்னது மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் பிடிக்கலைங்கிறது அவங்களோட முகத்திலேருந்தே தெரிஞ்சிச்சு. இப்போ ராஜா கோபால்கிட்ட நீ சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த மலர் செடியில் இருக்கிற முள்ள சொல்றியா அப்படின்னு கேட்டார். இப்போ கோபால் அவர்கிட்ட நான் முள்ள சொல்லலை, இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான ஆபத்து இந்த முள்ளு தான் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை இவ்வளவு மலர் செடிகள் இங்கே இருக்கிறதுனால இங்கே வரப்போகிற பாம்புகளை பற்றி நீ சொல்றியா அப்படின்னு ராஜா கேட்டதுக்கும் அதுவும் பெரிய ஆபத்தில்லை அப்படின்னு கோபால் சொன்னார். இப்போ ஒரு அமைச்சர் கோபால்கிட்ட நீ நம்ம ராஜாவோட நேரத்தை வீணாக்காம எதுதான் ஆபத்துங்கிறத உடனே சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இப்போ கோபால் சொன்னாரு, ரொம்ப வீரத்தோடு இருக்கிற எல்லா ராஜாவுக்குமே எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. சூழ்ச்சி செஞ்சு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இவரோட நேருக்கு நேர் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை மாதிரி அழகான இடத்துல தான் ஆபத்தாக ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்கிற அழகை மட்டுமே பார்க்காம அந்த இடத்துல இருக்கிற ஆபத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னார். கோபால் சொல்றதுல இருக்கிற நியாயம் ராஜாவுக்கு புரிஞ்சுது. அதுக்கு மேலே அவர் அரண்மனையோட நந்தவனத்தில் இருக்க பிடிக்காம உடனே கிளம்பி அரசவைக்கு போயிட்டாரு. எல்லா அமைச்சர்களும் அவரை தொடர்ந்து அரசவைக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா அவங்க கிட்ட கோபால் சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு, ஆபத்து எங்கேருந்து எப்படி வரும்னு நமக்கு தெரியாதப்போ அந்த ஆபத்தை சமாளிக்கிறதுக்கு சரியான ஆயுதம் எது அப்படின்னு கேட்டாரு. உடனே ஒரு அமைச்சர் வேகமாக எழுந்திருச்சு, எந்த ஒரு ஆபத்து வரும்போதும் நம்ம கையில் வாள் இருந்தால் அதை சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும், அதனால் வாள் தான் மிக சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே இன்னொரு அமைச்சர் எழுந்திருச்சு, வாழை விட ஈட்டி தான் மிக சிறந்த ஆயுதம். ஏன்னா வாழ் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரு எதிரி தூரத்தில் இருக்கும் போதே அவன் மேலே ஈட்டியை பயன்படுத்த முடியும். அதனால் வாழை விட ஈட்டி தான் மிக சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லாரோட கவனமும் கோபால் பக்கம் திரும்பிச்சு. அவர் இவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் மறுத்து ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கோபாலும் அதை மறுத்து சொல்ல ஆரம்பித்தாரு. வாளையும் ஈட்டியையும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக நாம் நினைக்க முடியாது. ஏன்னா அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்க வச்சிருந்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல ஆயுதமாக இருக்க முடியும். பயன்படுத்த தெரியாதவங்க கையில் ஒரு வாளோ ஈட்டியோ இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் எல்லா அமைச்சர்களுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆனால் இப்போ ராஜா கோபால் கிட்ட, அப்படின்னா சிறந்த ஆயுதம் எதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. கோபால் இப்போ ராஜா கிட்ட சொன்னாரு, எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துற மாதிரி சிறந்த ஒரே ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துற சிறந்த ஆயுதம் நம்ம புத்திசாலித்தனம்தான். நமக்கு என்ன மாதிரி ஆபத்து வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் என்ன ஆயுதம் இருக்கோ அதை பயன்படுத்துறது தான் சரியான புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ எல்லா அமைச்சர்களும் அவர்கிட்ட, நீங்கள் சொன்னதை உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கோபால் என்ன சொல்ல போறாருன்னு ராஜா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கோபால் சொன்னாரு, உடனே என்னால் நிரூபிக்க முடியாது, ஆனால் நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு மட்டும் சொன்னாரு. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து ராஜா ஒரு நாள் காலை வேளையில் ஆற்றங்கரையோரமாக நடைப்பயிற்சியில் இருந்தார். அவருக்கு பக்கத்திலேயே எல்லா அமைச்சர்களும் நடந்துகிட்டு இருந்தாங்க. கோபால் கடைசியாக வந்துகிட்டு இருந்தார். ராஜா கிட்ட அவரோட வாள் இருந்துச்சு. சில அமைச்சர்கள்கிட்ட வாளும் வேற சில அமைச்சர்கள்கிட்ட ஈட்டியும் இருந்துச்சு. கோபால் கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. அவங்க எல்லாரும் நடைப்பயிற்சியில் இருந்தப்போ அவங்களுக்கு எதிரில் வேகமாக சில பேர் ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. ராஜாவை அந்த இடத்துல பார்த்ததும் அவருக்கு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு நிற்காமல் சில பேர் ஓடினாங்க. அப்படி ஓடி வந்தவங்களில் ஒருத்தரை ஒரு அமைச்சர் தடுத்து நிறுத்தி, யார் நீங்கள்லாம், எதுக்காக இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, இந்த பக்கத்தில் இருந்த ஒரு கோவில் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, அது சங்கிலியை அறுத்துக்கிட்டு இந்த பக்கமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது இங்கே வந்துடும், மதம் பிடிச்ச யானை இயல்பு நிலைக்கு திரும்புகிற வரைக்கும் அதை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுங்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் இங்கே நிற்காதீங்க, ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து ஓடிட்டாரு. ஆனால் ஒரு ஆபத்து வரும்போது அதிலேருந்து தப்பிச்சு ஓடுறது சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படின்னு ராஜா நினச்சதுனால அவர் தன்னோட உடைவாளை உருவி கையில் தயாராக வச்சுக்கிட்டாரு. ராஜாவே யானையை எதிர்த்து நிற்கிறதுனால மற்ற அமைச்சர்களும் அங்கேருந்து ஓடாமல் அவங்களும் தங்களோட உடைவாளையும் ஈட்டியையும் கையில் தயாராக வச்சுக்கிட்டாங்க. கோபால் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. அவர் தனக்கு சுற்றி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு மட்டும் கவனிக்க ஆரம்பித்தாரு. கொஞ்ச தூரத்தில் ஒரு மதில் சுவர் மேலே ஒரு பூனை தூங்கிக்கிட்டு இருக்கிறத அவர் கவனிச்சாரு. உடனே அவர் மற்ற எல்லாருக்கும் முன்னாடி போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற பூனை பக்கத்தில் அதை எழுப்பாமல் நின்றுக்கிட்டு இருந்தாரு. கோபால் பதுங்கி பதுங்கி பூனைகிட்ட போய் நிற்கிறத பார்த்ததும் ராஜாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் வேடிக்கையாகவும் இருந்துச்சு. மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. மதம் பிடிச்ச யானை அவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்த உடனே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் கோபால் தூங்கிக்கிட்டு இருந்த பூனையை அப்படியே தூக்கி யானையோட முதுகு மேலே வீசி எறிஞ்சாரு. யானையோட முதுகு மேலே வந்து விழுந்த பூனை தூக்கம் கலைஞ்சு போய் எழுந்த கோபத்தில் யானையோட முதுக தன்னோட நகத்தால் பிராண்டி விட்டுச்சு. யானை இப்போ தன்னோட தும்பிக்கையை உயர்த்தி முதுகு மேலே இருந்த பூனையை பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிச்சு. தூக்க கலக்கத்தில் இருந்த பூனை தான் ஒரு யானை முதுகு மேலே உக்காந்துருக்கிறதையும் யானை தன்னை பிடிக்க வர்றதையும் அப்போதான் கவனிச்சுது. அது உடனே யானை முதுகுலேருந்து கீழே குதிச்சு ஆற்றங்கரை இருந்த பக்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுது. இதை கவனித்த யானையும் தன்னோட முதுகில் பிராண்டி விட்ட பூனையை பிடிக்கிறதுக்காக அந்த பூனையை துரத்திக்கிட்டு ஆற்றங்கரை இருக்கிற பகுதியை நோக்கி ஓடிச்சு. இப்போ கோபால் சிரிச்சுக்கிட்டே ராஜா கிட்ட சொன்னாரு, இந்த சூழ்நிலையில் எனக்கு வந்த ஆபத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மிகச்சிறந்த ஆயுதம் இந்த பூனை தான். நான் இந்த ஆபத்திலேருந்து உங்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சிறந்த ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினேனா அப்படின்னு கேட்டாரு. எல்லா அமைச்சர்களும் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ராஜா கோபால் கிட்ட சொன்னாரு, நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆபத்தான சூழ்நிலையும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஆயுதத்தை நாம தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு.
இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.